சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 29 அத்தியாயம். இவர் என் மணாளர். இத்தனை கருணை என் மீது எத்தனை நாளாக ஏற்பட்டது தங்களுக்கு என்று வினவினான் இருங்கோவில் இகழ்ச்சி துணித்த குரலில்.
நீ அரச பீடத்தில் அமர்ந்த நாளாக,
சாவதானமாகவே பதில் சொன்னார் பிரம்மானந்தர். அந்த அன்பின் விளைவாகத்தான் இரும்பிடர் தலையாருக்கு ஓலை அனுப்பினீர் போலிருக்கிறது.
இல்லை, அன்பினால் அனுப்பவில்லை, அவசியத்தை முன்னிட்டு அனுப்பினேன்.
என்ன அவசியம் அது?
இளம் சென்னியின் மகனை அரியணையில் அமர்த்த திட்டமிட்டேன்.
அந்த திட்டம்
இந்த இரவில் குலைந்து விட்டது. திருமாவளவன் தீக்கிரையாகிவிட்டதை சற்று முன்பு உணர்ந்தேன்.
அதற்குள் விஷயம் எட்டிவிட்டதா உமக்கு?
எட்டாவிட்டால் இப்பொழுது நீ உயிருடன் இருக்க மாட்டாய். இருங்கோவேள், ராணி உன்னை கொள்வதை நான் தடுத்திருக்க மாட்டேன். புத்தர் சிலையின் பின்புறத்தில் ஒளிந்திருந்த நான் உன் பிணத்தை அடக்கம் செய்யவே வெளிவந்திருப்பேன்.
பிரம்மானந்தர் கோபத்துடனும் வெறுப்புடனும் சொன்ன வார்த்தைகள் இருங்கோவேளின் வஞ்சக நெஞ்சத்திலும் ஓரளவு நம்பிக்கையை ஊட்டவே அவன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சற்று நேரம் அந்த கூடத்தில் உலாவினான். பிறகு சட்டென்று நின்று,
புத்தர் சிலையின் பின்புறத்தில் இருந்து உமக்கு முன்புறத்தில் நின்றிருந்த எங்கள் செய்கை எப்படி புலனாயின
என்று வினவினார். பிரம்மானந்தர் வெறுப்பு கலந்த சிரிப்பொன்றை உதிர்த்துவிட்டு,
இருங்கோவேள், தூராக்கிருதத்தால் சோழ நாட்டு சிம்மாதனத்தை அடைந்திருக்கும் உனக்கு எதிலும் சந்தேகம் ஏற்படுவது சகஜம்தான். உன் மீது எனக்கு அன்பு இல்லை, ஆனால் உன்னை விட்டால் இப்பொழுது சோழ மண்டலத்தை அரசாள அரசு வம்சத்து தாயாதிகள் யாரும் இல்லை. ஆகையால் உன்னை காப்பாற்றினேன். புத்தர் சிலையின் பின்புறமாக நான் ஒளிந்திருந்த போது நீயும் ராணியும் முன்புறத்தில் என் கண் எதிரில் தான் ஆரம்பத்தில் இருந்தீர்கள். பிறகுதான் ராணி புத்தர் சிலையிடம் வந்தாள். அவள் முதுகை சிலை நோக்கி திருப்பிய பிறகு அவள் என் கண்களில் படவில்லை என்றாலும் அவள் செய்ய முயன்றது என்னவென்பதை ஊகித்துக் கொண்டேன்
என்று பிரம்மானந்தர் விளக்கினார். இருங்கோவேளின் கண்கள் வஞ்சகத்தால் புருவத்தை நோக்கி ஒருமுறை இழுத்தன.
அவள் என்ன செய்ய முயன்றாள், என்ன ஊகித்தீர்
என்று கேட்டான் இருங்கோவேள்.
கொலை செய்ய முயன்றாள், அதைத்தான் ஊகித்தேன்
என்றார் பிரம்மானந்தர் திடமான குரலில். இந்த பதிலுக்கு பின் இடி என்று எழுந்தது இருங்கோவேளின் குரல்.
அதை கேட்கவில்லை அடிகளே, இவள் எப்படி என்னை கொலை செய்ய முயன்றாள்? இந்த புத்தர் சிலையில் என்ன சூட்சுமம் இருக்கிறது? எந்த சூட்சுமத்தை உடைத்துவிட போகிறாள் என்று கூவினீர்
என்று இறைந்து கேட்ட இருங்கோவேள்,
அடிகளே, அதை சொன்னால் ஒழிய உமக்கும் இந்த ராணிக்கும் இங்கே சமாதி கட்டிவிடுவேன். இந்த மடம் பூராவும் என் வீரர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். நீங்கள் என்னை கொலை செய்த மறுவினால் என் வீரர்களால் கண்ட துண்டமாக வெட்டப்படுவீர்கள்
என்று சொல்லிக்கொண்டே மெல்ல மெல்ல நகர்ந்து புத்தர் சிலையை விட்டு சிறிது தூரம் தள்ளி நின்று கொண்டான். அந்த நிலையில் மீண்டும் சொன்னான்,
பிரம்மானந்தரே, இந்த சிலையின் மர்மத்தை சொல்ல ஒரு வினாடி அளிக்கிறேன், உமக்கு பதில் உடனே வர வேண்டும். இல்லையேல் என் வீரர்கள் வருவார்கள்.
இதை கேட்ட யவனராணி சற்று பெரிதாகவே நகைத்துவிட்டு பிரம்மானந்தரை நோக்கி சொன்னாள்,
மன்னனை காக்க வந்த அடிகளே, கண்டீரா இவன் நன்றியை? கொலைக்காரனை அரச பீடத்தில் இருத்த முயற்சித்தால் ஏற்படும் விளைவு இது. பாம்புக்கு பால் ஊற்றினால் அது பதிலுக்கு தரக்கூடியது விஷம்தான். இப்பொழுதும் சரி என்று சொல்லுங்கள், இவன் வரவழைக்கட்டும். வீரர்களே, எல்லோரையும் சேர்த்து ஒழித்து விடுவோம் என்று
பிரம்மானந்தர் கையை அமர்த்தி அவளை அடக்கிவிட்டு இருங்கோவளை நன்றாக ஏறெடுத்து பார்த்தார். அவர் முகத்தில் வெறுப்பும் கோபமும் கலந்து தாண்டவமாடியது. அவர் குரலிலும் அந்த கோபமும் வெறுப்பும் கலந்து நிற்க கூறினார்,
இருங்கோவேள், வேளிர்களில் நீ முதல்வன், பிடிவாதத்தால் உயிரை இழக்காதே. இப்பொழுது உன் உயிர் மட்டுமல்ல, என் உயிர், இந்த கூடத்தில் நுழையக்கூடிய அனைவருடைய உயிரும் இந்த யவனராணியின் தளிர்கலங்களில் இருக்கின்றன. இந்த புத்தர் சிலையின் சூட்சமத்தை சொல்ல எனக்கு உரிமை இல்லை. சொன்னாலும் தற்சமயம் பயனும் இல்லை. தவிர முழு சூட்சமும் எனக்கு தெரியாது. 200 வருடங்களாக புதைந்து கிடக்கும் மர்மத்தை என் கைகள் தோண்டி எடுக்க முடியாது. சோழ மன்னனான உன்னை காப்பது சோழ நாட்டு குடிகளின் ஒருவனான என் கடமை. ஆகவே சொல்கிறேன், போய்விடு இருங்கோவேள், போய்விடு
என்றார் பிரம்மானந்தர். இருங்கோவேள் சற்று நேரம் யோசித்து விட்டு சொன்னார்,
போக இஷ்டமில்லை பிரம்மானந்தரே, போக இஷ்டமில்லை. இருப்பினும் போகிறேன். என் அரசுரிமைக்கு இடையூறு செய்யாமல் இருப்பதாக நீர் சத்தியம் செய்தால் போகிறேன்.
ஆணைக்கு அவசியம் இல்லை இருங்கோவேள். ஆணை எத்தனை அர்த்தமற்றது என்பதை நீ அறியாததல்ல. உன் நலன்தான் இப்பொழுது சேர நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு. நெடும் சேரலாதன் உன் பக்கலில் இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் பொழுது புலர்ந்து விட்டது. ஆகவே போய்விடு. சமணமடம் அரசியல் சூதரங்கம் என்பது பிறருக்கு தெரிய வேண்டாம். ஆண் பொருணை நதிக்கரையில் விபத்துக்கு பிறகு பெரும் சேரலாதனும் பட்ட பகலில் உன்னுடன் ஒத்துழைக்க முடியாது. ஆகவே போய்விடு. வேண்டுமானால் இன்றிரவு இங்கு வா. சோழ மண்டலத்தின் கதியை நிர்ணயிப்போம்
என்றார். இருங்கோவேல் சிறிது நேரம் யோசனை செய்துவிட்டு கூறினான்,
போகிறேன் அடிகளே, போய் இரவில் திரும்புகிறேன். திரும்பியதும் உறையூர் பயணமாவேன். அப்பொழுது நீரும் ராணியும் படைத்தலைவனும் என்னுடன் வர சித்தமாக வேண்டும் என்று.
படைத்தலைவரா
என்று ஆச்சரியப்படுபவர் போல் கேட்டார் பிரமானந்தர்.
ஆம் சுவாமி, இளம்சழியன் அவனும் இந்த சமண மடத்துறவையும் என் காவலனை அடித்து போட்டு ஓடிவிட்டார்கள். ஓடிய காரணமும் இடமும் கூட எனக்கு தெரியும். நான் போனதும் அவர்கள் இங்கு வருவார்கள்.
இங்கு வருவார்கள் என்பது எப்படி தெரியும் உனக்கு?
படைத்தலைவனுடைய புத்தி கூர்மையானது ஊசி போன்றது.
அதனால் என்ன?
அந்த ஊசியை கவரும் காந்தம் இதோ இருக்கிறது என்று கூறி ராணியை சுட்டி காட்டி சிரித்துவிட்டு கூடத்தை விட்டு வெளியேறினான் இருங்கோவேல். கூடத்தில் இருந்து அவன் வெளியேறி சென்றதையும் சில வினாடிகளில் மடத்து வாயிலுக்கு வந்த வீரர்கள் பதின்மரோடு அவன் சென்று விட்டதையும் தோப்பில் இருந்து கவனித்த இரும்பிடர் தலையார், இளம்சொழியன், சமநடிகள் ஆகிய மூவரும் வெளியே வந்து மடத்துக்குள் நுழைந்தனர். அவர்கள் கூடத்தில் நுழைந்த போது பிரம்மானந்தர் கவலை தோய்ந்த முகத்துடன் ராணியை உற்று நோக்கி கொண்டு நின்றார். அவர் கவலையை ராணி மட்டுமின்றி மற்றவர்களும் கவனித்தனர். கவலைக்கு காரணத்தை சரியாக புரிந்து கொள்ளாத இருபிடர் தலையார் கேட்டார்,
இருங்கோவேல் திரும்பி வருவதை பற்றி கவலையோ
என்று.
இல்லை இருபிடர் தலையாரே, அதை பற்றி கவலை இல்லை
என்றார் பிரம்மானந்தர்.
வேறு எதை பற்றி கவலை
என்று கேட்டார் சமநாடிகள். இதற்கு ராணியே பதில் சொன்னாள்,
பிரம்மானந்தர் கவலைப்படுவது என்னை பற்றி, என் இனத்தாரை பற்றி.
யவனர்களை பற்றியா
என்று வினவினான் இளம்சழியன்.
ஆம்,
கவலைப்பட என்ன இருக்கிறது?
பிரம்மானந்தர் இளம்சழியனை உற்று நோக்கினார்.
படைத்தலைவரே, இதுவரை நான் புகார்தான் யவனர் கைகளுக்கு மாறும் என்று கவலை கொண்டிருந்தேன். இனி தமிழ்நாட்டினர் கதியை பற்றிய கவலையாயிருக்கிறது. அந்த கவலையை நீக்கக்கூடியவள்
என்று இழுத்து பிரம்மானந்தரை இடையில் வெட்டிய இரும்பிடர் தலையார்,
ராணிதான் என்கின்றீரா
என்று வினவினார். பிரம்மானந்தர் இரும்பிடர் தலையாரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கவலை தோய்ந்த கண்களை ராணி மீது நாட்டி கருங்களை பிச்சை கேட்கும் முறையில் நீட்டி கேட்டார்,
ராணி, இந்த சிலையை பற்றி ஓரளவு எனக்கு தெரியும். முழு விவரமும் கொடுக்க உனக்கு தான் தெரியும். அதன் ரகசியத்தை சொல்வாயா? இந்த ஒரு வரம் கொடுக்க உன்னால் முடியுமா
என்று. திடமான பிரமாணத்தரின் குரல் கூட இந்த வார்த்தையை யாசிக்கையில் நெகிழ்ந்து கிடந்ததை இளம்சழியன் கவனித்தான். அப்படி என்ன பெரிய மர்மம் இந்த சிலையில் புதைந்து கிடக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்ட அவனை ராணி பிரம்மானந்தருக்கு சொன்ன பதில் இன்னும் அதிக ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.
ரகசியத்தை சொல்கின்றேன் பிரம்மானந்தரே, ஆனால் ஒரு நிபந்தனை என்றாள் ராணி.
என்ன நிபந்தனை ராணி
என்று கேட்டார் பிரம்மானந்தர்.
படைத்தலைவர் என்னை மணக்க வேண்டும். அதுவும் இன்றே மணக்க வேண்டும். இவரை முதலில் பார்த்த நாளே இவர்தான் என் மணாளர் என்பதை முடிவு கட்டிவிட்டேன்
என்று மிருதுவான குரலில் கூறிய ராணி மற்றவர்கள் முகத்தில் படர்ந்த ஆச்சரியத்தையும் திகழையும் கண்டு வெகுண்டாள். அந்த கோபத்தில் தெளிவாக மீண்டும் சொன்னாள்,
இந்த வரம் நீங்கள் எனக்கு கொடுங்கள் அடிகளே. நீங்கள் கேட்ட வரத்தை சோழ நாட்டின் போர்க்காலத்தை இந்த இடத்திலேயே சிருஷ்டிக்கின்றேன்.
இல்லையேல். அத்துடன் பேச்சை நிறுத்தினாள் ராணி. வாசகத்தை முடிக்காவிட்டாலும் அவள் இதயத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட பிரம்மானந்தர்,
இது என்ன, கிணறுவிட்ட பூதம் புறப்படுகிறதே
என்று திகைத்து,
இவளுக்கு திருமணம் தேவை, நமது நாட்டின் நலன் தேவை, ஆனால் படைத்தலைவனுக்கு
என்று யோசித்து படைத்தலைவனை நோக்கி பரிதாபமும் கெஞ்சலும் கலந்து நின்ற பார்வை ஒன்றை வீசினார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.